தமிழ் கல்வி சேவை சுவிட்சர்லாந்து. பொது தேர்வு 2019. தமிழ் மொழி ஆண்டு 12. புலன்மொழி தேர்வு. கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனா பகுதி, ஆவண்ணா பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒரு முறை மட்டும் ஒலிக்கப்பெறும். ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி இரண்டு முறைகள் ஒலிக்கப்பெறும். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு நிமிடம் தரப்பெறும். அடுத்து ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்பெறும். நேரம் நிறைவடைந்த பின்னர் ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்பெறும். பின்னர் ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்பெறும். ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்க 2 நிமிடங்கள் தரப்பெறும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்பெறும். ஆயத்தமாகுங்கள். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்பெறுகின்றது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெறுகின்றது. ஈழத் தமிழினமானது தனது தனித்துவமான அடையாளங்களுடன் மூத்த குடிகளாக ஈழத்தில் வாழ்ந்து வருகின்றது. இதற்கு இன்று வரை கண்டெடுக்கப்பெற்றுள்ள தமிழின் சிறப்பு எழுத்துக்கள் அடங்கிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தக்க சான்றுகளாகின்றன. தமிழ் மொழியின் தொன்மை, அது கொண்டிருந்த எழுத்து வடிவங்கள், அவற்றின் பயன்பாடு போன்றவற்றை அகழ்வாய்வுகள் மூலம் தொல்லியலாளர்கள் உறுதி செய்தாலும் தமிழ் மொழியின் இலக்கிய வரலாற்றின் தொடக்கத்தினை கால வரையறைக்கு உட்படுத்தக்கூடிய சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை. எமக்கு கிடைத்த தொன்மையான தமிழ் நூல்களான சங்ககால இலக்கியங்களை கொண்டே தமிழ் இலக்கிய வரலாறு நோக்கப்பெற்று வருகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 300 ஆண்டு முதல் கிறிஸ்துவுக்கு பின் 300 ஆண்டு வரையான காலப்பகுதி சங்ககாலம் என கூறப்பெறுகிறது. அவ்வாறெனில் அதற்கு முன்னரே தமிழ் மொழி செழுமை பெற்ற இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழியாக இருந்திருக்க வேண்டும் என்பதே மறுக்க முடியாத உண்மையாகும். அவ்வகையில் சங்ககால இலக்கியங்களான அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற நூல்களிலே ஈழத்து புலவரான பூதந்தேவனாருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனால் ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு சங்ககால புலவரான பூதந்தேவனாரிலிருந்து தொடங்குகிறது என்பர். அனுராதபுரத்திலே கண்டெடுக்கப்பெற்ற கிறிஸ்துவுக்கு பின் 9 அல்லது 10 நூற்றாண்டைச் சேர்ந்ததென கணிக்கப்பெறும் தமிழ்க் கல்வெட்டின் இறுதி பகுதி வளர்ச்சியடைந்த யாப்பு வடிவமான வெண்பா அமைப்பிலே அமைந்துள்ளமை ஈழத்து தமிழ் இலக்கிய வளத்தின் மற்றுமோர் சான்றாகும். யாழ்ப்பாண தமிழரசின் ஆட்சியிலே ஈழத்து தமிழ் இலக்கியம் தனக்கென தனித்துவம் பெற்று விளங்கியமைக்கு அரச கேசரி, தக்கின கைலாச புராணம் போன்றவை சான்றாக உள்ளன. கிறிஸ்துவுக்கு பின் 19-20 நூற்றாண்டிலே ஈழத்து தமிழ் இலக்கியம் சமூக நலன்களை முன்னிலைப்படுத்துகின்ற எழுச்சி மிகுந்த இலக்கியங்களாக மாற்றங்கண்டு அதே செல் நெறியுடன் இன்று வரை வளர்ந்து வருகின்றன. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெறுகிறது.
புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதிலும் தனது வேரினை அறிந்து கொள்வதற்கும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அதனை தக்கவாறு கையளிப்பதற்கும் தமிழ் மொழியை விருப்புடன் கற்று ஆண்டு 12 நிறைவு செய்யும் மாணவியான சுடர்விழி ஈழத்தமிழர் புலம்பெயர் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் ஆவணப்படுத்துவதற்காக தமிழ் இலக்கியம் சார்ந்த தேடலினை மேற்கொண்ட போது கீழ்காணும் விடயங்களை அறிந்துள்ளார்.
காலத்திற்கு காலம் ஏற்படும் போர்கள், இன மத ஒடுக்குமுறைகள் என்பவற்றோடு உலகமயமாதல், பொருளாதார வேட்கை, கல்வி போன்ற பல்வேறு காரணங்களினால் மக்கள் தம் பூர்வீக இடங்களை விட்டு புலம்பெயர்கிறார்கள். இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் இனம், மதம், மொழி ஆகிய யாவும் கடந்து அகதிகள் என்ற நிலையை அடைகிறார்கள். அவ்வாறு தங்கள் தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த இனங்களுள் ஈழத்தமிழினமும் ஒன்றாகும். 1980களின் பின்னர் பெருந்தொகையாக ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்தமைக்கு ஈழப்போர் காரணமானது. இன்று வையகத்தின் பல நாடுகளில் புலம்பெயர் தமிழர்களாக வாழ்ந்து வரும் இவர்கள் போரினால் ஏற்பட்ட பேரிடர்கள், அகதி வாழ்வின் அவலங்கள், பிரிவு துயர் போன்றவற்றையும் தாம் வாழ்ந்த தாயகத்தின் இனிய நினைவுகளையும் இலக்கியங்களாக படைத்துள்ளனர். கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம் என பல்வேறு இலக்கிய வடிவங்கள் ஊடாக அவற்றினை பதிவு செய்துள்ளார்கள். புலம்பெயர் தமிழ் இலக்கியங்களுள் அதிகம் படைக்கப்பெற்றவையாக கவிதைகள் அமைகின்றன. கவிதைகளின் கருவாக இனவுணர்வு, தாய்நாட்டின் விடுதலை, பெண்ணிய எழுச்சி, புலம்பெயர் வாழ்வு போன்றன விளங்குகின்றன. 7 கவிஞர்களின் 23 கவிதைகள் உள்ளடங்கிய துருவச் சுவடுகள் என்ற கவிதை தொகுப்பு முதல் கவிதை தொகுப்பாக அடையாளம் காணப்பெறுகிறது. கவிதைக்கு அடுத்ததாக சிறுகதைகளே அதிகம் வெளிவந்தன. கவிதைகள், சிறுகதைகள் தோன்றிய அளவுக்கு நாவல்கள் தோன்றவில்லையாயினும் குறைந்தது 20 புலம்பெயர் படைப்பாளிகளின் 40 நாவல்களாவது வெளிவந்துள்ளன. தொடக்க காலங்களைப் போன்று இன்று நூல் வடிவ இலக்கியங்கள் மிகுதியாக வெளியிடப்பெறாவிட்டாலும் ஊடக வளர்ச்சி, தொழில்நுட்ப வசதி, இணைய வாய்ப்பு போன்றன புலம்பெயர் படைப்பாளர்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் தளங்களாக விரிந்துள்ளன. பன்மொழி புலமையோடு தொழில்நுட்ப வல்லுநர்களாக விளங்கும் இளைய தலைமுறையினர் தமிழர் அல்லாதோரும் தமிழ் மொழியின் இலக்கியங்களை அறிந்து கொள்ளும் வகையில் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களையும் காணொளி காட்சிகளையும் படைத்து வருகின்றார்கள். இப்பொழுது ஆவண்ணா பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பெறுகிறது.
புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதிலும் தனது வேரினை அறிந்து கொள்வதற்கும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அதனை தக்கவாறு கையளிப்பதற்கும் தமிழ் மொழியை விருப்புடன் கற்று ஆண்டு 12 நிறைவு செய்யும் மாணவியான சுடர்விழி ஈழத்தமிழர் புலம்பெயர் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் ஆவணப்படுத்துவதற்காக தமிழ் இலக்கியம் சார்ந்த தேடலினை மேற்கொண்ட போது கீழ்காணும் விடயங்களை அறிந்துள்ளார்.
காலத்திற்கு காலம் ஏற்படும் போர்கள், இன மத ஒடுக்குமுறைகள் என்பவற்றோடு உலகமயமாதல், பொருளாதார வேட்கை, கல்வி போன்ற பல்வேறு காரணங்களினால் மக்கள் தம் பூர்வீக இடங்களை விட்டு புலம்பெயர்கிறார்கள். இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் இனம், மதம், மொழி ஆகிய யாவும் கடந்து அகதிகள் என்ற நிலையை அடைகிறார்கள். அவ்வாறு தங்கள் தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த இனங்களுள் ஈழத்தமிழினமும் ஒன்றாகும். 1980களின் பின்னர் பெருந்தொகையாக ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்தமைக்கு ஈழப்போர் காரணமானது. இன்று வையகத்தின் பல நாடுகளில் புலம்பெயர் தமிழர்களாக வாழ்ந்து வரும் இவர்கள் போரினால் ஏற்பட்ட பேரிடர்கள், அகதி வாழ்வின் அவலங்கள், பிரிவு துயர் போன்றவற்றையும் தாம் வாழ்ந்த தாயகத்தின் இனிய நினைவுகளையும் இலக்கியங்களாக படைத்துள்ளனர். கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம் என பல்வேறு இலக்கிய வடிவங்கள் ஊடாக அவற்றினை பதிவு செய்துள்ளார்கள். புலம்பெயர் தமிழ் இலக்கியங்களுள் அதிகம் படைக்கப்பெற்றவையாக கவிதைகள் அமைகின்றன. கவிதைகளின் கருவாக இன உணர்வு, தாய்நாட்டின் விடுதலை, பெண்ணிய எழுச்சி, புலம்பெயர் வாழ்வு போன்றன விளங்குகின்றன. 7 கவிஞர்களின் 23 கவிதைகள் உள்ளடங்கிய துருவச் சுவடுகள் என்ற கவிதை தொகுப்பு முதல் கவிதை தொகுப்பாக அடையாளம் காணப்பெறுகிறது. கவிதைக்கு அடுத்ததாக சிறுகதைகளே அதிகம் வெளிவந்தன. கவிதைகள், சிறுகதைகள் தோன்றிய அளவுக்கு நாவல்கள் தோன்றவில்லையாயினும் குறைந்தது 20 புலம்பெயர் படைப்பாளிகளின் 40 நாவல்களாவது வெளிவந்துள்ளன. தொடக்க காலங்களைப் போன்று இன்று நூல் வடிவ இலக்கியங்கள் மிகுதியாக வெளியிடப்பெறாவிட்டாலும் ஊடக வளர்ச்சி, தொழில்நுட்ப வசதி, இணைய வாய்ப்பு போன்றன புலம்பெயர் படைப்பாளர்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் தளங்களாக விரிந்துள்ளன. பன்மொழி புலமையோடு தொழில்நுட்ப வல்லுநர்களாக விளங்கும் இளைய தலைமுறையினர் தமிழர் அல்லாதோரும் தமிழ் மொழியின் இலக்கியங்களை அறிந்து கொள்ளும் வகையில் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களையும் காணொளி காட்சிகளையும் படைத்து வருகின்றார்கள். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்பெறுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.